முதல் வாசகம். ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிளம்பில் அவருக்கு தோன்றினார். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 6, 9-12 முடிய. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்திசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபே வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிளம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கம் செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உன் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது இதோ இஸ்ரவேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டி உள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேயல் இனத்தாராகிய என் மக்கள் எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பெருண்டுயிரை படுகுழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கு.
மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 25 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஹாம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை சமூகமே, ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் மோசேவை ஆண்டவர் அழைக்கிற பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடலின் அடிப்படையில் நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். கடவுள் தன் பணிக்கு பலரை அழைத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு தொடங்கி அல்லது இன்று வரை இருக்கிற எல்லா நிலைகளிலும் பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் தன் பணிக்கென்று பலரை அழைப்பதை நாம் காண்கிறோம். அழைக்கிற எல்லாரிடமும் ஒரு காரியத்தை அவர் பெரிதாக அவர் நோக்கி பார்ப்பது உண்டு. அது என்ன என்பதை ஒரு சில கதாபாத்திரங்களிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தாவீதை அழைத்தார். ஏன் தாவீதை அழைத்தார் என்று சொன்னால், அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் தீவிரமாய் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். அதனால் கடவுள் அவரை அழைத்தார். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஆடுகளை மேய்ப்பது. அதை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். கோலியாத் என்கிற கொடூரனை கொள்வதற்கு இவன் சகுதியான ஆள் என்று ஆண்டவர் கண்ணில் அவர் பட்டதனால் தாவீதை தேர்ந்தெடுத்தார். செய்கிற பணியில் தெளிவாக தீவிரமாக இருந்தார். அதுபோல இயேசு அழைத்த, இயேசுவால் அழைக்கப்பட்ட சவுளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். என்ன ஃபாதர் அதை சொல்லிட்டு இதை சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். சவுளை ஏன் கடவுள் அழைத்தார், இயேசு ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னால் இதுதான் காரணம். தான் செய்கிற பணியில் தெளிவாக இருந்தார். தான் கற்றறிந்த, தான் கொண்டிருந்த நம்பிக்கையில் மிக தீவிரமாக இருந்தார். கொண்டிருக்கிற நம்பிக்கை வேண்டுமென்றால் மாறுபட்ட ஒன்றாக, அல்லது மக்கள் நலன் சாராத ஒன்றாக, அல்லது தீமைக்கு ஏதுவான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த வேலையை அவர் தெளிவாக செய்தார். நான் கற்றிருக்கிறேன், இதைத்தான் நான் ஆய்ந்து அறிந்திருக்கிறேன், இதை நான் செய்வேன் என்று நினைத்தார். கடவுள் அவரை ஆட்கொண்டு தன் வழிக்கு அதனால் அவரை அழைத்து கொண்டார். அதுபோல பழைய ஏற்பாடில் இன்னொரு கதாபாத்திரம் பார்த்தோம்னா யோசேப்புவை பார்க்கலாம். ஏன் யோசேப்பு மூலமாக ஆண்டவர் பார்வோனிடம் கொண்டு போய் இந்த மக்களை சேர்க்கக்கூடிய அளவுக்கு யோசேப்பை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், அவர் தான் செய்த வேலையில் தெளிவாக இருந்தார். உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, நீ போய் யாக்கோப் என்ன சொல்கிறாரு, உங்கள் அண்ணனை போய் பார்த்துட்டு நல்லா இருக்கிறாங்களா நல்லா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற பொழுது செக்கேமில் போய் தேடி பார்க்கிறார். அண்ணனை காணவே இல்லை, எந்த அண்ணங்களுமே காணவில்லை. சரி இல்லை அப்படின்னு திரும்பி வரலை. அங்கிருந்து ஆட்கள்கிட்ட கேட்டுட்டு, எங்கள் அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. என்ன வேலை? போய் உங்கள் அண்ணன்களை பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு கேட்டுவான்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வேலையை நான் கட்டாயம் செய்தாக வேண்டும் என்று சொல்லி செக்கேமிலிருந்து தோத்தானுக்கு நடைபயணமாய் போய் அங்கு போய் தன்னுடைய அண்ணன்மார்களை பார்த்துவிட்டு அந்த செய்தியை வந்து தன் அப்பாவுக்கு சொல்கிறார். அப்போ கொடுக்கப்பட்ட வேலையை அவ்வளோ கனகச்சிதமாக ரொம்ப தீவிரமாக அதை செய்கிறார். அதே போல தான் ஏன் இயேசு ஆண்டவருடைய அழைப்பில் ஒருவரையோடு எடுத்துக்கொள்ளலாம். யார்? பேதுருவை நீங்கள் எடுத்துக்கலாம். பேதுரு தான் செய்த வேலையை ரொம்ப தெளிவாக செய்து கொண்டிருந்தார். மீன் பிடிக்கிற அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அப்போ இயேசுதான் போய் அவர் அழைக்கிறார். அந்த கடற்கரையில் அழைக்கிற பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அப்போல்லாம் கேட்குறார், இரவெல்லாம் மீன்பாடு ஒன்றுமே இல்லை அப்படின்றத பேதுரு சொல்லுகிற பொழுது இயேசு ஆண்டவர் சொல்வார், கொண்டு போய் ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பேதுருவுக்கு தொழில் நன்றாக தெரியும், இயேசுவை விட தொழில் நன்றாக தெரியும். கடற்புறம் அனுபவம் இல்லாத ஒரு மனிதராக இருந்தாலும் கூட என்னை நம்பி வந்திருக்கிற இத்தனை மீனவர்களை இன்றைக்கி நான் எப்படி வெறுங்கையோடு அனுப்புவது? நீங்கள் கடற்கரை பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், இந்த கடலுக்கு மீன் பிடிக்க போகிற செயல்பாடு என்பது தனி மனித செயல்பாடாக இருக்காது. அவங்க எப்போவுமே கூட்டமாக தான் இருப்பாங்க. ஒரு போட்டு இருக்கும், அந்த போட்டில் 5 பேர் போவாங்க, போட்டுக்கு ஏற்றாப்புல 10 பேர் போவாங்க. 10 பேரும் போகிற பொழுது வர்ற மீன்பாடை கொண்டுட்டு வந்து அதை பங்கு வச்சு அந்த தகுதிக்கு ஏற்றாற்போல் அவங்க பிரித்து கொள்வார்கள். அதே போல் இங்கே பார்க்குறோம், பேதுரு அந்த படகுனுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். அவரை நம்பி 4 குடும்பம் இருக்குது, 4 குடும்பத் தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. செய்கிற தொழில் தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு செய்யணுன்றதில் பேதுரு ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால தான் இயேசு ஆண்டவர் சொன்ன உடனே வலையை கொண்டு போடுறாரு. அதனால தான் இயேசு பேதுருவை அழைக்கிறார். ஏன் இவங்களெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, பேதுருவாக இருக்கலாம், சவுளாக இருக்கலாம், யோசேப்புவாக இருக்கலாம், தாவீதாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே தன் செய்கிற வேலையில் ரொம்ப சின்சியராக ரொம்ப தீவிரமாக செஞ்சாங்க. அதன் பின்னணியில் தான் இன்றைக்கி நாம் யாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மோசேயை புரிந்து கொள்ள வேண்டும். இது விவிலியத்தில் கொடுக்கப்பட்ட பகுதி அல்ல, ஆனால் அவருடைய வரலாறு, வாய்மொழி வரலாறு என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஏன் கடவுள் வந்து மோசேவை அழைத்தார் என்று சொன்னால், மோசே ஒரு முறை ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஆடு மற்ற அந்த மந்தையிலிருந்து பிரிந்து ஓடிடுச்சு. அப்போது இந்த ஆடு ஓடின உடனே மற்ற ஆட்டெலாம் விட்டுட்டு மோசே அந்த ஆட்டு பின்னாடியே போகிறார். போனால் கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன இடத்துல, ஒரு சின்ன குளத்தில் கொஞ்சமோல தண்ணி கிடக்குது. அந்த தண்ணியை போய் அந்த ஆடு குடிக்கிறது. அப்போ தான் மோசேக்கு புரிஞ்சு, ஆஹா, என்னுடைய ஆட்டுக்கு இவ்வளோ தாகமாக இருந்திருக்குதே, ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்து என் ஆடினுடைய தாகத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஆடு தண்ணி குடிக்கிற பொழுது ரொம்ப வேதனைப்பட்டாராம், தன்னுடைய செயலுக்காக வருந்தினாராம். அதுக்கு பிராயச்சித்தமாக மோசே என்ன செஞ்சார்னா, அந்த ஆடு தண்ணி குடித்ததுக்கப்புறம் அந்த ஆடு தன்னுடைய தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு, நீ நடக்க வேணாம், என்னால் நீ இவ்வளோ தூரம் அலைஞ்சது போதும் அப்படின்னு சொல்லி மோசே அந்த ஆட்டை தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு மற்ற ஆட்டுக்கடைகளோடு கொண்டு போய் சேர்த்ததாக ஒரு வரலாற்றை சொல்வார்கள். இதனால்தான் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்வதும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் சரி, செய்கிற பணியில் எவர் ஒருவர் தீவிரமாக கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரோ அவர்கள் கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தவர்களாக, அவருடைய பார்வைக்கு ஏதுவானவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஃபாதர் இப்படி சொல்றார் அப்படின்னோடனே எந்த வேலை செய்கிறோம் அப்படின்றது வர்ணாசிரமம் அடிப்படையில் நான் பேச வரல. எந்த வேலை வேணாலும் செய்யலாம், எல்லா வேலையுமே நல்ல வேலை தான், ஆனால் இவர்கள் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்றதான் தவறே ஒழிய யாரும் எந்த வேலையும் செய்யலாம். யாரும் எந்த வேலையும் செய்யலாம், ஆனால் செய்கிற வேலையை நல்லா செய்யணும். இப்போ நான் ஒரு குருவானவராக இருக்கிறேன், இப்போ என்னுடைய பணியில் நான் எவ்வளோ தூரம் உண்மையாக இருந்து செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் நான் செய்யணும். அப்போ நீங்கள் என்னென்ன பணி செய்தாலும் சரி, ஆசிரிய பணியாக இருக்கலாம், அலுவலக பணியாக இருக்கலாம், குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், எது செஞ்சாலும் அந்த பணியில் ரொம்ப கண்ணும் கருத்துமாய் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்கிறோம்னா கடவுள் நம்மை கட்டாயம் தேர்ந்தெடுப்பார், அவர் விரும்புகிற ஒரு பணிக்கு நம்மை அழைப்பார். மோசேவை இன்னைக்கு ஆண்டவர் அழைத்திருக்கதை நாம் பார்க்கிறோம். இப்போ மோசேவை ஆண்டவர் அழைக்கிறதுக்கு நான் ரெண்டு காரணம் பார்க்குறேன். ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மோசேவுக்கு ஏற்கனவே அந்த அரசு அரண்மனையில் இருந்து வளர்ந்த ஒரு அனுபவம் இருக்கிறது. அரண்மனையை பற்றி தெரியும், அரசனை தெரியும், அங்கே இருக்கிற எல்லாரையும் தெரியும். அதனால் அரசனோடு எப்படி பேச முடியும் அல்லது எந்த நிலையில் அவரோடு வாதங்களை மேற்கொள்ள முடியும் என்பது யாருக்கு தெரியும் என்று சொன்னால் அது மோசேவுக்கு தெரியும். ரெண்டாவது, அந்த மக்களை வழிநடத்தி வரப்போகிறார், வழிநடத்தி வருகிற இடமோ பாலைநிலம். அந்த பாலை நில அனுபவமும் மோசேவுக்கு இருக்கிறது. ஏன்னா அந்த ஆடுகளை மேய்ச்சு அவங்க மாமனாருடைய அந்த ஆடுகளை ஊரெல்லாம் மேய்ச்சு வந்ததில் அந்த பாலை நிலத்தில் சுற்றி வந்த அனுபவமும் அவருக்கு இருக்கிறது. அரண்மனை அனுபவம் இருக்கிறது, பாலை நிலத்து அனுபவம் இருக்கிறது. இந்த ரெண்டு அனுபவங்களும் இருப்பதனால்தான் மோசேவை ஆண்டவர் அழைக்கிறார். சரி, நல்ல நிகழ்வு. இப்போ இதில் நடக்கிற காரியம் ரொம்ப அருமையானது என்ன அப்படின்னு சொன்னால், திடீர்னு அந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஒரு தீயை உருவாக்குகிறார், ஒரு முட்செடி எரிகிறது. இந்த முட்செடி எரிகிற இந்த நிகழ்வை வந்து ஒரு முக்கியமான இடத்துல ஒப்பிட்டு சொல்லுவாங்க. எப்படின்னா கன்னிமரியால் சொல்கிறாங்க இல்லையா, கன்னிமை மாறாமல் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தார், மகனை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த முட்புதர் எரிஞ்ச இந்த நிகழ்வை ஒப்பிட்டு சொல்வார்கள். அது மரியாவை பற்றி பேசுகிற பொழுது நமக்கு தெளிவாக புரிய வரும். இப்போது இந்த முட்புதர் திடீரென்று எரிந்து கொண்டிருக்கிறது, பச்சை செடி எரிகிறது, பச்சையாக ஒரு செடி இருக்குது, அந்த திடீர்னு எரிகிறது. அப்போ பார்த்த உடனே மோசேக்கு ஒரு ஆச்சரியம், திடீரென்று எப்படி இந்த பச்சை செடி எரிகிறது என்று. அப்போது அந்த பக்கத்தில் அணுகி போய் என்னதான் நடக்கிறது என்பதை பார்க்கலாம் என்று பக்கத்தில் அவர் அணுகி போகிற பொழுது மோசே மோசே என்று கடவுளுடைய தூதர் அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சார், அப்போது இங்கே ஒரு காரியத்தை நாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு இயற்கை என்பது கடவுளுடைய பார்வைக்குள், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே இருக்குது. ஆனால் சில நேரங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும், நடப்பது உண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடந்தாலே அது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அது கடவுளால் தான் நடந்துச்சு, இந்த இடத்துல கடவுள் தான் செஞ்சார், மாதா தான் செஞ்சாங்க, இந்த புனிதர் தான் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. தப்பான ஒரு காரியம், ஒரு காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிறது என்று சொன்னால் அது கடவுளுடைய அருளால் நடந்தது என்று சொன்னால் கடவுளே அதை உறுதிப்படுத்துவார். இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார் பாருங்களேன். அந்த முட்புதர் எரிகிறது, முட்புதர் அருகே நெருங்கி செல்கிற பொழுது தான் இருக்கிற இடம் இதுதான் என்பதை பெயர் சொல்லி அழைத்து நான் தான் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், ஊர்லேயும் பார்க்கலாம், நிறைய செய்திகள் அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. திடீர்னு பார்த்தோன்னா அந்த வேப்ப மரத்தெல்லாம் பால் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, திடீர்னு பால் அப்படி பொங்கிருச்சு அப்படின்வாங்க, அப்புறம் திடீர்னு மரத்தில் மாதா காய்ச்சி கொடுக்குது அப்படின்வாங்க, மாதா டபக்கு டபக்குன்னு கண்ணடிச்சு காமிக்குது அப்படிலாம் மாதா பற்றிலாம் சொல்லுவாங்க. அவர் திடீர்னு ஏசாண்டவர் கண்ணிலேருந்து ரத்தம் வருது, விழாவிலேருந்து ரத்தம் வருது அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னா அதை அவர்களே உறுதிப்படுத்துவார்கள், ஆண்டவரே அதை உறுதிப்படுத்துவார். உறுதிப்படுத்தலை அப்படின்னா இது இட்ஸ் ஆல் மேன் மேட் அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டிதான். இதெல்லாம் எவனோ ஒருத்தன் காட்டுகிற சித்து விளையாட்டு, உண்மையிலேயே அது கடவுளுடைய காரியமாக இருந்தால் கடவுளே அதை உறுதிப்படுத்துவார். மாதா எத்தனையோ புதுமைகளில் தான் தான் அமல உற்பவி என்பதை அவரே தானே சொல்லியிருக்கிறார். அந்த சிறுவர்களுக்கு தன்னை உறுதிப்படுத்தினாரா இல்லையா, வேளாங்கண்ணியில் மாதா அவங்கள உறுதிப்படுத்தினாங்களா இல்லையா. ஆனால் இன்றைக்கு இந்த ஆடம்பரமாக இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிற ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அது இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி ஒரு பாப்புலர் டிவோஷனில் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒரு ஆடம்பரமான வெளி ஆடம்பரமான ஒரு ஆன்மீக தேடலில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வாசகம் ரொம்ப கனகச்சிதமாக பொருந்தும். இப்போ உங்களுக்கே ஒரு கனவுகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, வித்தியாசமான கனவுகள்லாம் வருது அப்படின்னா கடவுள் உறுதி, அது கடவுள் தந்த கடவுளால் வருகிற கனவு என்று சொன்னால், அது உங்களுடைய உள் உந்துதலால் வருகிற கனவாக இருந்தது என்று சொன்னால் கடவுள் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்துவார். இங்கே ஒரு செயல்பாடு நடந்துச்சு, அந்த செயல்பாடை கடவுள் உறுதிப்படுத்தும் விதமாக மோசே மோசே என்று அவரை அழைக்கிறார். அழைக்கிற பொழுது மோசே தெளிவான ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இதோ நான் அப்படின்னு சொல்கிறார். இதோ நான் அப்படின்றார். அப்படின்னா ஏற்கனவே மோசேக்குள்ளே அந்த தேடல் இருந்துச்சு. அந்த தேடல் இருந்ததுனால தான் இதோ நான் அப்படின்னு நினைக்கிறார். அவருடைய சொல் செயல் எல்லாமே, தன்னுடைய பிறப்பிலிருந்து நடந்த எல்லா நிகழ்வுகளையுமே அவர் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இறை ஆளுமை, இறை ஆளுகை எனக்குள் இருக்கிறது அப்படின்றத தெளிவாய் உணர்ந்திருந்ததுனால தான் அந்த முட்பதரில் இருக்கிற அந்த காட்சியிலிருந்து, அந்த இடத்திலிருந்து வருகிற அந்த குரலை கேட்டவுடன் இது என் ஆண்டவர் தான் என்பதை கண்டுகொண்டு தான் அவர் சொல்லுகிறார், இதோ நான் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. என் அன்பு சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, அதற்கு அடுத்த நிகழ்வு மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அணுகி செல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை அணுகி வருகிற பொழுது உன் கால்களில் கிடக்கிற அந்த செருப்பை கலற்றிவிடு அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய காலில் கிடக்கிற அந்த செருப்பை அகற்றிவிடு அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போது என்ன இந்த செய்தி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார்? இப்போ கடவுளை நாம் அணுகி வருகிறோம் என்று சொன்னால், கடவுளை அணுகி வருகிறோம் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களை நாம் கலட்டிவிட்டு அவரிடம் செல்ல வேண்டும். ஒரு சில காரியங்களை நாம் அகற்றிவிட்டுத்தான் அவரிடம் செல்ல வேண்டும். இப்போ மோசே சொன்னவுடன் கால்களில் இருந்த செருப்பை கலட்டிவிட்டு சென்றது போல, கடவுளை அருகில் நின்று நாம் காண, அவரோடு உள்ள உறவில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களை கலட்டிவிட வேண்டும், ஒரு சில காரியங்களை அணிந்து கொள்ளவும் வேண்டும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன இருக்கிறது? நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான இடம் என்று சொல்லுகிறார். நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான இடம் என்று சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு ஊரில் ரெண்டு ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்கிறாங்க. அப்போது அண்ணனுக்கும் தம்பிக்கும் வயல்கள்லாம் பிரிக்கப்படுது. அண்ணனுக்கு ஒரு சொத்து பாதி, தம்பிக்கு ஒரு சொத்து பாதி அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ அண்ணனும் தனியாக விவசாயம் பண்ணுறாரு, தம்பியும் தனியாக விவசாயம் செய்கிறார். அப்போது அண்ணனுக்கு விளைச்சல் வருது, தம்பிக்கும் நன்றாக விளைச்சல் வருகிறது. விளைச்சல் வந்ததுக்கப்புறம் அவங்க அறுக்க அறுக்க கொண்டு போய் அவங்க இவங்க குடோனில் வைக்கணும். தம்பி அவங்க குடோனில் போய் அந்த நெற்களை வைக்கக்கூடிய நெல்லு முட்டையை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, முந்தின நாள் வந்து கருது அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கும் போது இப்போ அண்ணங்காரன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், தம்பிக்கு வந்து கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்கிறார். தம்பிக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அண்ணங்காரன் என்ன செய்கிறாரு, தம்பி வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறான், அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை, அவனுக்கு யாருமே இல்லை, நாளைக்கு அவனை யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அவனுக்கு நாலு காசு பணம் இருந்தால் தான் நாலு பேர் அவனை மதிப்பாங்க அப்படின்ட்டு இரவோடு இரவாக என்ன செய்கிறார்னா, இவருடைய கருதுகளை அறுத்து அதில் இருக்கிற நெல்மணியை கொண்டு போய் அவருடைய குடோனில் அப்பப்போ வச்சுட்டு வச்சுட்டு வந்துட்டு இருக்கார். அதே போல் அண்ணன் தம்பிக்காரர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நாம தான் உண்டி கட்ட, நம்ம கல்யாணம் இல்லை, பிள்ளையும் இல்லை, குட்டியும் இல்லை, வீடும் இல்லை, வாசலும் இல்லை, நமக்கு என்ன இருக்குது? ஆனால் அண்ணன் பாவம், அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி கரையத்திற்கு எவ்வளோ கஷ்டப்படுவார் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரர் என்ன செய்கிறாரு, அவர் வயலில் கிடக்கிற அந்த நெல்மணியெல்லாம் அறுத்து கொண்டு போய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் மூடையாக்கி கொண்டு போய் அவங்க குடோனில் வச்சுட்டு வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறார். ஒரு நாள் ரெண்டு இவனும் அண்ணனும் அவருடைய அந்த நெல்மணி மூடையை தூக்கிக்கிட்டு வர்றாரு, தம்பியும் நெல்லை தூக்கிட்டு வராங்க. ஒரு இடத்துல ரெண்டு பேருமே சந்திச்சிடறாங்க. என்னடா தம்பி இந்த நேரத்தில் வர்ற, அண்ணன் நீங்கள் என்னடா இந்த நேரம் இங்கிட்டு வர்றீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரெண்டு பேர் தலையிலுமே ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் அண்ணங்கார சொல்கிறாரு, இல்லை உனக்கு தான், நீ தான் யாருமே இல்லாமல் இருக்கிற, உனக்கு கல்யாணம் இல்லை, ஒன்றும் இல்லை, நாளைக்கு உனையை பார்க்கணும்னா உன்ட்ட நாலு காசு பணம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அதனால அப்பப்போ உனக்கு அப்படி செய்கிறேன் தம்பி அப்படின்னாரா. உன்னை தம்பிக்கார சொன்னேன், என்னடா நீங்கள் எப்படி சொல்லிட்டியே, நீங்கள் கல்யாணம் பண்ணி பிள்ளைக்குட்டி உள்ளோட இருக்கிறியே, உங்களுக்கு தேவைன்னு நினச்சி நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தலையில் மூடையை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதார்களாம். அப்படி கண்ணீர் தண்ணி அந்த இடத்துல விழுந்துச்சான். அப்போ இவ்வளோ தூரம் அண்ணன் தம்பி உறவு பாசம் அப்படி இருந்துச்சு. சரி, சில நாள் கழித்து அந்த ஊரில் ஒரு கோயில் கட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ கோயில் கட்டலான்னு எங்கே போய் கோயில் கட்டுறது, எங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் இடம் பார்க்குறான்னு, எந்த இடமே ஒழுங்காகவே அமையவே இல்லை. கடைசியில் அங்கே ஊரில் இருக்க ஒருத்தர் சொன்னாராம், அன்பின் அடையாளமாய் அண்ணனும் தம்பியும் கண்ணீர் விட்டு அந்த இடம்தான் புனிதமான இடம், அங்கே ஒரு கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோயில் கட்டினதாக ஒரு கதையாக இருந்தாலும் கூட இதில் நிறைய உண்மை இருக்கிறது. என் அன்பு சகோதரிகளே, என் அருமை சகோதரிகளே, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீ நின்று கொண்டிருக்கிற இடம் புனிதமான இடம், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்டில், நீங்கள் இருக்கிற சமூகத்தில் அன்பின் பொருட்டு நீங்கள் கண்ணீர் விட்டீர்கள் என்று சொன்னால் அது புனிதமான இடம் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார். சரி, ஆண்டவர் தன்னை எப்படி எப்படி மோசேவுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னார், அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் மக்களின் அழுகுரலை கண்டேன் அப்படின்னு சொல்றார். என் மக்களுடைய அழுகுரல் என் செவிகளை எட்டியது, நான் அதை கண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த நாட்களில் இருந்த கடவுள் நம்பிக்கை மக்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கண்டதையெல்லாம் வணங்கினாங்க. மாடு மாட்டை வணங்குறாங்க, ஆட்டை வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க, சந்திரனை வணங்குறாங்க, மரத்தை வணங்குறாங்க, எல்லாத்தையும் எது எதெல்லாம் அவங்களுக்கு கண்ணில் படுதோ, எது எதெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ, எல்லாத்தையுமே கடவுளாக நினைத்து கொண்டு அவர்களுக்கு ஆராதனை செலுத்துவது, அவர்களுக்கு படையல் கொடுப்பது, நிறைய நேர்ச்சி செய்வது, இப்படி அவங்க நிறையா செஞ்சு கொண்டிருக்க நேரத்தில் எந்த கடவுளுமே மனிதனோட பேசலை. அந்த கல் பேசலை, மரம் பேசலை, சந்திரன் பேசலை, சூரியன் பேசலை, எதுவுமே பேசலை. ஆனால் முதல் முறையாக இங்கு கடவுள் சொல்லுகிறார், என் மக்களுடைய கண்ணீரை நான் கண்டேன். அதனால் தான் இயேசுவும் தன்னை காண்கிற தெய்வமாக நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். அப்போ அவர் ஆண்டவர் இப்படித்தான் அவருக்கு வெளிப்படுத்துகிறார், என் மக்களுடைய கொடுமையை, அவர்கள் படுகிற வேதனையை நான் கண்டேன். இஸ்ரேல் இணைத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவரை தேர்ந்தெடுத்த நிகழ்வு இந்த நாளில் நமக்கு வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் நமக்கே நிறைய நேரங்களில் இந்த கேள்விகள்லாம் வருவது உண்டு. இன்னைக்கு நம்ம கேட்போம், ஆண்டவரே உமக்கு கண் இருக்குது, ஆண்டவரே நீ என்ன பார்க்குறீங்களா, இவ்வளோ குடும்பம் நடக்குது ஆண்டவரே, சமுதாயத்தில் உள்ள தீமைகள் நடக்குது ஆண்டவரே, அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. பார்த்தீங்களா, நீங்கள் கேட்குற மாத்தத்தில் அவர் பார்க்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் கேட்குறதுனால உடனே உங்களுக்கு பதில் சொல்லணும்னு நமக்கு அவசியம் இல்லை, ஆனால் பார்த்து கொண்டே இருப்பேன். அப்போது இன்னைக்கு என்ன 430 வருஷம் நினைக்கிறேன் அவங்க, கிட்டத்தட்ட பார்வோனுடைய ஆட்சி காலத்தில் இருந்த காலம் 400 ஆண்டுகளை கடந்து 400 ஆண்டுகாலம் அழுதுகிட்டு தான் இருந்தாங்க, அழுகாமைன்னு இல்லை. ஆனால் ஒரு காலம் வருகிற பொழுது கடவுள் அந்த குரலை கேட்பார், அந்த ஒரு காலம் வருகிற பொழுது கடவுள் அந்த குரலை கேட்பார். இன்றைக்கி அந்த குரலை கேட்டு தான் மோசேவை அழைத்திருக்கிறாரு. அப்போது இந்த நாளில் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய கூக்குரல், நம்முடைய அழுகை, நம்முடைய வேதனை, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம் ஆண்டவரிடம் ஏறெடுத்து சொல்லுகிற பொழுது கேட்ட உடனே அவர் பதில் தரணும், அல்லது கேட்ட உடனே நமக்கு எல்லாம் தந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது ஒரு தொடர் தேடல். நாம் தொடர்ந்து கேட்கிற பொழுது, தொடர்ந்து நம்முடைய கூக்குரல் எழுப்பி கொண்டிருக்கிற பொழுது, கேட்டுக்கொண்டே இருக்கிற ஆண்டவர் ஒரு நாள் கட்டாயம் பதில் சொல்வார். இதை நாம் உள்தூர ஆழமாக யோசிக்க வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும். நம் குரலை கேட்கிற ஆண்டவர் கட்டாயம் நமக்கு தக்க தருணத்தில் சரியான பதிலை தருவார். அப்போ மோசே ஆண்டவட்டம் கேட்கிறார், நான் போய் பார்வோன்ட்ட போய் என்ன செய்ய முடியும், ஏற்கனவே அந்த ஆள்கிட்ட தப்பிச்சு வந்த ஆள் தான், நான் போய் திருப்பி என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருத்தலை, தன்னுடைய உடனிருப்பை மோசேவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இறுதியாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மோசேவை அனுப்புகிற பொழுது ஆண்டவர் மீண்டுமாக ஒரு சத்தியத்தையும் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு, நீ மீண்டுமாக இதே வழியில் வருவாய், வருகிற பொழுது இதே இடத்தில் இந்த மலையில் வருகிற பொழுது நீங்கள் என்னை வழிபடுவீர்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு சத்தியத்தையும் ஒரு அடையாளத்தையும் கொடுத்ததாக இன்றைய வசனம் சொல்லுகிறது. நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அதுவே அடையாளம், அந்த அடையாளம் இதுவே என்று சொல்லி தன்னுடைய வாக்கை ஆண்டவர் மோசேவுக்கு உறுதிப்படுத்தியதை இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, மோசேயை அழைத்த ஆண்டவர் அவரிடம் இருக்கிற பணியின் தீவிரத்தை குறித்தும், அதையும் கடந்து ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும், அவருக்காக இதையும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் பொருட்டு மோசேவை அழைத்தது போல ஆண்டவர் நம்மையும் அழைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்கிற வேலையில் நாம் என்ன பணி செய்தாலும் அதில் பணி தீவிரத்தோடு நாம் செயல்பட வேண்டும். ரெண்டாவது காரியம், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் பார்க்கிறோம் அல்லவா, ஆண்டவர் யாருக்கு இதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, ஞானிகளுக்கு இதை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார். குழந்தைகள் என்று சொல்கிற பொழுது குழந்தைங்க அப்படின்னு நாம் எடுத்துக்கூடாது, குழந்தை மனம் கொண்டவர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். அதைத்தான் கடவுளுடைய மன்னக வாழ்வாய் கடவுள் மண்ணில் பிறக்கிறார் அல்லவா, விண்ணின் தேவன் மண்ணில் பிறந்த அந்த நிகழ்வு முதலில் யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த ஆட்டு இடையர்களுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. அதே போல் ஞானிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது நோக்கம் என்ன அப்படின்னா, அவரிடமிருந்து அந்த குழந்தை மனம், கடவுளை காண வேண்டும், அறிய வேண்டும் என்கிற அந்த ஆவல், இது இரண்டும் இருக்கிறவர்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார். மோசேவுக்கு இந்த குணம் நிறைவாக இருந்தது. நாமும் இறைவனுக்கு முன்பாக செல்கிற பொழுது நம்மையே தாழ்த்தி நாம் கொடுக்கப்பட்ட வேலையில் கருத்தோடு இருந்து கடவுளுக்காக பணி செய்கிற பொழுது அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் நம் வாழ்வில் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.